நேயர்களை நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலி விவசாயி FM 107.4.
உழவர்கள் ஆலயமே தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் தானே.
நாம் விடியற்காலையில் எழும் பொழுதே பறவைகளின் இனிமையான ராகங்களை கேட்கின்றோம். அப்பொழுது மனதிற்கு இனிமையாக இருக்கின்றன. ஒவ்வொரு பறவைகளும் வாழ்வியல் நடைமுறைகளை நமக்கு கற்றுக் கொடுக்கின்றன. குறிப்பாக பாரதியாரே பாடியிருக்கிறார், காக்கை குருவி எங்கள் ஜாதி என்று. அதுபோல காக்கைகள் நாம் அனைவரும் ஒற்றுமையாக வாழ கற்றுக் கொடுக்கின்றன. பறவைகள் எப்பொழுதுமே சுதந்திரத்திற்கு அடையாளமானவை. அவைகளை நாம் பிடித்து கூண்டில் அடைத்தும் கொன்றும் அதனை பாடாய் படுத்துகின்றோம். எப்பொழுதுமே நாம் பறவைகளையும் விலங்கினங்களையும் ரசிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். பறவைகள் நமக்கு என்ன நன்மைகள் செய்கின்றன, குறிப்பாக வேளாண்மைக்கு என்ன செய்கின்றன என்பதை கோவை சூலூரைச் சேர்ந்த பறவை ஆர்வலர் ஆ. சுகுமார் அவர்கள் கூறும் கருத்துக்களை கேட்போமா?
வணக்கம் சார்.
வணக்கம்மா.
நீங்க வந்து பறவைகள் பத்தி ரொம்ப ஆர்வமா அவைகளை பத்தி தெரிஞ்சிட்டு இருக்கீங்க. பறவைகள் விவசாயிகளுக்கு எந்த வகையில உதவியா இருக்கும் அப்படிங்கறத பத்தி சொல்றதுக்காக இன்னைக்கு நம்ம நிலையத்துக்கு வந்திருக்கீங்க. நம்ம அந்த விவரங்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி உங்களை பத்தி ஒரு அறிமுகம் சொல்லுங்க சார்.
நான் வந்து சென்ட்ரல் எக்ஸைஸ் டிபார்ட்மெண்ட்ல கண்காணிப்பாளரா வேலை பார்த்திருக்கேன். போன ஜனவரியில ஓய்வு பெற்றேன். இது 10-15 வருஷமாவே பறவைகளை பத்தி எனக்கு ஆர்வம் ஏற்பட்டு பேர்ட் வாட்சிங் சொல்லுவாங்க, அது ஒரு நல்ல ஹாபி. அது சம்பந்தமாக உள்ள இறங்க போக அது வந்து அப்புறம் ரிசர்ச் அளவுக்கு போய் ஆய்வு அளவுக்கு போய் ஒரு பெரிய ஒரு நூலே போட வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டு நூலும் போட்டேன். அது வந்து இப்போ நூலகத்துக்கு எல்லாமே போயிட்டுருக்கு. மாணவர்கள் எல்லாம் விரும்பி வாங்கி படிக்கிறாங்க. அந்த அளவில் தான் நான் இருக்கேன். இதுவரைக்கும் 7 நூல் வெளியிட்டிருக்கிறேன். சுற்றுச்சூழல் சம்பந்தமாகவும், அப்புறம் வந்து வனவளம்ங்கிற ஒரு ட்ரெக்கிங் நூல், அப்புறம் ஆர்கியாலஜிக்கல் சம்பந்தமா, ஆந்த்ரோபாலஜி சம்பந்தமா, அப்புறம் தியானத்தை பத்தி, இது மாதிரி எல்லாமே ஒரு மக்களுக்கு ஒரு உபயோகமான நூல்களை நானே எழுதி வெளியிட்டு வந்துட்டு இருக்கிறேன். இது வரைக்கும் 7 நூல் போட்டிருக்கேன். இப்போ வந்து நான் ஓய்வு பெற்றதுனால முழுக்க முழுக்க இந்த மாதிரி சமுதாய பணிகளும் மக்களுக்கு தேவையான சில விஷயங்களையும் கொடுக்கலான்னு எனக்கு ஆர்வம் இருக்கு.
பொதுவா நம்முடைய சுற்றுச்சூழலை பத்தி கூட இந்த உலகத்துல இருக்கக்கூடிய மற்ற உயிரினங்களை பற்றி அக்கறை நிறைய பேருக்கு இல்ல அப்படின்னு தான் சொல்லணும். மற்ற உயிரினங்கள் அப்படின்னு பாக்கும்போது இதுல பறவைகளோட பங்கு எந்த அளவுக்கு இருக்கு, அதுலயும் குறிப்பா விவசாயிகளோட வாழ்க்கையோட, அதாவது விவசாயத்தோட பறவைகளோட இயல்புகள் எந்த அளவுக்கு தொடர்பு படுத்தப்பட்டிருக்கு அப்படிங்கறத சொல்லுங்க சார்.
பறவைகள்னு எடுத்துட்டீங்கன்னா முக்கியமான உணவு பூச்சி இனம்தான். பூச்சிகளை எடுத்துட்டீங்கன்னா இந்தியாவில் மட்டும் 30,000 வகையான பூச்சிகள் பூச்சி இனங்கள் இருக்கு. இந்த பூச்சி இனங்கள் தாவரங்களை நம்பி இருக்கு, மனித இனம் வந்து தாவரங்களை நம்பி இருக்கு. இப்போ பூச்சிகள் அதிகமாயிருச்சுன்னு வச்சுங்க, தாவரங்கள்லாம் அழிஞ்சு போயிடும். தாவரங்கள் எல்லாம் அழிஞ்சு போச்சுன்னா மனிதனுக்கு உணவு கிடைக்காது. மனிதன் வந்து முக்கியமாக வந்து தாவரங்களை வச்சு தான் அவன் வந்து உணவெல்லாம் தேடிக்கிறான். அப்போ வந்து பூச்சிகள் பெருகிருச்சுன்னா தாவரங்கள் முழுக்க முழுக்க அழிஞ்சு போயிடும். ஏன்னா பூச்சிகள் வந்து அவ்வளவு பூச்சிகள் இருக்கு, இனப்பெருக்கம் அதிகம் பண்ணும். பூச்சிகள் வந்து 1-2 நிறுத்திக்காது, 100 பெருகும், 1000 பெருகி அது 100,000 அப்படி இருக்கும்போது தாவரங்கள்லாம் அழிஞ்சதுன்னா அப்புறம் வந்து மனித இனத்துக்கும் உணவு கிடைக்காது. அப்போ வந்து பறவைகள் இருந்தால் தான் பூச்சிகளை அழிக்க முடியும். அப்போ வந்து ஒன்று தொடர்பு நிலையில் இருக்கு. இப்போ வந்து தாவரங்களை நம்பி பூச்சி இருக்கு, பூச்சிகளை நம்பி பறவை இருக்கு. அப்போ வந்து மனிதனுக்கு வந்து பறவை இனம் ரொம்ப அவசியம். பறவை இனம் இல்லைன்னா பூச்சிகளை நம்ம வந்து அழிக்க முடியாது. இப்போ வந்து மைனா எடுத்துட்டீங்கன்னா ஒரு நாளைக்கு 10 வெட்டுக்கிளியாவது சாப்பிடும். சாதாரணமாக நீங்கள்லாம் பார்த்துருப்பீங்க மைனாவை 10 வெட்டுக்கிளியாவது சாப்பிடும். அப்போ வந்து நீங்கள் மைனா வந்து இல்லாமல் போயிடுச்சுன்னா உங்கள் வீடுக்குள்ளே வந்து ஒரு 10-20 வெட்டுக்கிளி இருக்கும், உங்கள் பாக்கெட்டில் ஒரு 4-5 வெட்டுக்கிளி இருக்கும், இதுக்கெல்லாம் சம்மந்தமா? அதனால வந்து நம்ம வந்து பறவைகளை பேணி பாதுகாக்கணும். பூச்சிகளை வந்து மெயினாக கண்ட்ரோல் பண்ணுறது கட்டுப்படுத்துறது பறவை இனங்கள் தான். அப்போ வந்து பறவை இனங்கள் வந்து பெரும்பாலும் பூச்சிகளை நம்பி தான் இருக்கு. நீங்கள் உங்கள் வீட்டை சுற்றி பார்த்தீங்கன்னா சிட்டுக்குருவி இருந்தது, இப்ப காணாமையா போச்சு. ஏன் காணாம போச்சு, யாராவது கவலைப்படுறீங்களா? அப்படியும் ஒன்னும் இல்லை. இப்ப காகம், மைனா, சிலம்பன்கள், பட்டாணிக்குருவி, வால்காக்கை, இது மாதிரி நிறைய நம்ம வீட்டை சுத்தி செண்பகம்ங்கிறது செம்போத்துங்கிற ஒரு பறவை, இது மாதிரி நிறைய இருக்கு. இது எல்லாமே பூச்சிகளை சாப்பிட்றதுதான். அப்ப இந்த பூச்சிகள் சாப்பிட்ற இந்த பறவைகள்லாம் இருந்தால் தான் விவசாயம் செழிக்கும். பூச்சிகள் வந்து எல்லாமே வந்து விவசாயத்துக்கு கேடு விளைவிக்குன்னு சொல்ல முடியாது. ஏன்னா சில பூச்சிகள் வந்து விவசாயத்துக்கு வந்து நன்மை பயக்குது, அதையும் சேர்த்து சாப்பிட்றோம். ஆனால் மனிதன் வந்து கெட்டது நல்லது பண்ணுறான்ல, அது மாதிரி தான் பறவைகள் வந்து கெட்டது நல்லதும் பண்ணும். ஆனால் நீங்கள் பயன் இது வகையில் எடுத்துட்டீங்கன்னா நிறைய நன்மைகள் பண்ணுறது பறவைகள் தான். அப்போ வந்து பூச்சிகள் வந்து கெட்ட பூச்சிகள் நிறைய இருக்குது, அது வந்து அந்த பூச்சிகளை வந்து அழிக்குது, கூட நல்லதும் போகுது. அதனால் வந்து நம்ம வந்து பறவை இனங்களை வந்து பாதுகாக்கணும். பார்த்தீங்கன்னா லோக்கஸ்ட்டுங்கிற ஒரு பூச்சி, அது வந்து நிலத்துக்கடியில் தான் வந்து ஆயிரக்கணக்கான முட்டைகள் இடும். அந்த லோக்கஸ்ட் எல்லாம் வெளியே வரும்போது இந்த லோக்கஸ்ட் வந்து இங்கே அவ்வளவு இருக்குது, ஆனால் ஆப்பிரிக்கா அந்த கண்டங்களில் இருக்கிற மாதிரி லோக்கஸ்ட் இங்கே பெருக்கம் இல்லை. அங்க ஆப்பிரிக்கா கண்டத்துல எல்லாம் எடுத்துட்டீங்கன்னா லோக்கஸ்ட் அது வந்து லட்சக்கணக்காக பெருகி ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு இடம் பெயரும் பொழுது சூரியனையே மறைச்சிரும். அந்த அளவுக்கு லோக்கஸ்ட் இடப்பெயர்ச்சி நடக்கும்.
இந்த கூட்டம் வந்து போகும்போது ஒரு மேகம் கடந்து போற மாதிரி
இருக்கு. அப்ப இந்த லோக்கஸ்டுகளை பெரும்பாலும் அழிக்கக்கூடிய பறவை எதுன்னா ரோசி பேஸ்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. அது இன்னொரு பேர் வந்து ரோசி ஸ்டார்லிங். அது வந்து தமிழ்ல என்ன பேருனா சோளக்குருவி. அந்த சோளக்குருவி வந்து சோளங்களை சாப்பிடும், கூட வந்து பெரும்பாலும் வந்து இந்த லோக்கஸ்ட் இன பூச்சிகளை தான் சாப்பிடும். அப்போ வந்து சோளத்தை வந்து இது கொஞ்சம் சாப்பிடுதே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பறவைகளை நம்ம அழிக்க முடியுமா? அது உங்களுக்கு வந்து லோக்கஸ்டுகளை அழித்து உங்களுக்கு பயன் தருது. அப்போ இந்த ரோசி பேஸ்டர் வந்து நம்ம நாட்டு பறவை இல்லை, அது வந்து வெளிநாட்டிலிருந்து தான் வருது, யூரோப்ல இருந்து வருது. ஐரோப்பா கண்டத்திலிருந்து இந்த ரோசி பேஸ்டர் ஒவ்வொரு வருஷமும் அது வந்து ஆகஸ்ட் செப்டம்பர்ல வந்துட்டு மார்ச்ல போயிடும், லட்சக்கணக்காக வரும்.
சரிங்க.
சோளம் சாப்பிட்டாலும் அது வந்து பூச்சி இனங்களை அதிகமா அழிக்குது. இப்ப வந்துங்க சிட்டுக்குருவி போயிருச்சு. சிட்டுக்குருவி வந்து கூடு கட்டும் போது அந்த கூட்டு பருவம் ஒரு ரெண்டு வாரம் இருக்குன்னு வச்சுங்க, ரெண்டு வாரத்துல வந்து ஒரு நூத்துக்கணக்கான பூச்சிகளையும் அப்புறம் சாஃப்ட் பாடியுடைய பூச்சிகள், அது வந்து மென் தோலுள்ள மென் உடல் உள்ள பூச்சிகளையும் புழுக்களையும் கொண்டு வந்து குருவிகளுக்கு ஊட்டும். மூணு நாலு எக்கு வச்சு அது வந்து ஹேச் ஆகி அது அடகாட்டும், அதுக்கு ஊட்டும். அப்போ வந்து பூச்சிகளை செக் பண்ணுது. அதே மாதிரி பட்டாணி குருவின்னு கிரேட் டிட்னு ஒரு பறவை இருக்கு, நெல்கரிசிலெல்லாம் பார்க்கலாம். அது வந்து பழங்களை தான் சாப்பிடும். இருந்தாலும் அந்த அடகாக்கிற பருவத்தில் அந்த குஞ்சு பறிச்ச பிறகு அதுக்கு வந்து புழு பூச்சிகளை தான் ஊட்டும். அது வந்து அந்த பருவத்தில் நூற்றுக்கணக்கான புழு பூச்சிகளை கொண்டு வந்து ஊட்டி விடும். அப்போ வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து அது வந்து பூச்சி இனத்தையெல்லாம் அழிக்குது. அப்புறம் முக்கியமாக நீங்கள் பார்க்கக்கூடியது மாட்டுக்கொக்குன்னு ஒன்று இருக்கு. அந்த மாட்டுக்கொக்கு வந்து ஒரு மாடு மேய்ஞ்சிட்டு இருந்ததுன்னா ஒரு கொக்கு அங்கே இருக்கும்,
பக்கத்துலேயே நடந்து போயிட்டே
இருக்கும். ஆமாம், இந்த மாட்டுக்கொக்கு. அப்புறம் வந்து நீங்கள் ஏர் உழுதுட்டு இருந்தானே உழவன் வந்து வயலில் வேர் உழுதுட்டு இருந்தாங்கன்னா அந்த ஏர் உழுகும் போது நாலு அஞ்சு மாட்டுக்கொக்கு கூடவே போகும். அது எதுக்கு போகுதுன்னா அங்கே வந்து அந்த சேர்த்து உழவு போடும்போது தத்து பூச்சிகளும் அந்த வெட்டுக்கிளிகளும் இந்த பூச்சிகள் எல்லாமே அந்த இதுகள்லாம் வர்றதெல்லாமே அது சாப்பிடும், பின்னாலேயே போய் சாப்பிடும். அதே மாதிரி இந்த காலங்களில் வந்து டிராக்டர் ஓட்டுறீங்க, டிராக்டர் ஓட்டும்போது 50-100 நான் பார்த்துருக்கேன் மாட்டுக்கொக்கு பின்னாலேயே போகும், போய் அந்த பூச்சிகள் அழிக்குது. அதனால மாட்டுக்கொக்கு வந்து நிறைய பூச்சிகள் அழித்து உங்களுக்கு நன்மை பயக்குது. அப்புறம் வந்து நீர்நிலை ஓரம் பார்த்தீங்கன்னா நிறைய பூச்சிகள் இருக்கும். நீர்நிலை ஓரங்க கொக்கு, அப்புறம் நாரை, குருட்டு கொக்கு இதெல்லாம் இருக்கு. இதெல்லாம் வந்து பூச்சிகளை பிடிக்கும். அதே சமயம் இந்த பறவைகள் அந்த நீர்நிலையை ஒட்டி நிறைய விவசாய பூமிகள் இருக்கு, அந்த விவசாய பூமிகளுக்கும் வரும். இந்த மாட்டுக்கொக்கு, நாரை, குருட்டு கொக்கு இதெல்லாம் வந்து இந்த உழவு ஓட்டி இருக்கிற இடத்துல இந்த விவசாய நிலத்துல வந்து பூச்சிகள் இருக்கிறதெல்லாம் பிடிக்கும். அந்த இலைதலைகள் இருக்கிறது, இந்த ஸ்ப்ரவுட் ஆகி அந்த மாதிரி தளிர் இலைகள் எல்லாம் இருக்கிற பூச்சிகள் எல்லாம் பிடிச்சி உங்களுக்கு நன்மை பயக்குது. அது மாதிரி பூச்சிகளை வந்து பெரும்பாலும் அழிக்கக்கூடிய பறவை இனங்கள் நம்ம இருக்கு, அதை நம்பிதான் இருக்குது.
நீங்க இதுல சொன்ன மாதிரி இப்போ அந்த சோள குருவி அப்படின்னு சொன்னீங்க, சோள மணிகளை வந்து சாப்பிடுது அப்படின்னு, அதே மாதிரி இந்த சூரியகாந்தி பயிர் பண்ணும் போது அந்த சூரியகாந்தி விதைகளை சாப்பிடறதுக்காக நிறைய பறவைகள், அதுவும் குறிப்பா கிளிகள் வருது. அது வந்து இப்ப விவசாயிகள் பெரிய தொந்தரவா நினைக்கிறாங்க.
இப்ப வந்து கிளிகளை எடுத்துட்டீங்கன்னா, சங்க காலத்தில இருந்து கிளிகளுக்கு வந்து நிறைய அவங்க வந்து அந்த திணை புலங்கள்ல வந்து அந்த திணை விதைச்சிருக்கிறவங்க, திணை எல்லாம் பண்றவங்க, விவசாயம் பண்றவங்க அங்க வந்து ஒரு பறன் மாதிரி அமைச்சு இந்த கிளிகளை ஓட்டுறதுக்குன்னு பல பாட்டுகளை பாடி அந்த துணிகளை எல்லாமே வீசி அது எல்லாமே நடந்துருக்குது. அதனால கிளிகள் வந்து நமக்கு வந்து பாக்குறதுக்கு அழகா இருக்கு, அதை வந்து கீ கீன்னு கத்திட்டு பறந்து போகும்போது நம்ம ரசிக்கிறோம், மனதுக்கு இனிமையா இருக்கு, இதயத்தை வருடுற மாதிரி இருக்கு. அதுக்கு வந்து கிளிக்கு வந்து முக்கியமான உணவு வந்து பல கொட்டைகள், அப்புறம் வந்து இந்த நவதானியங்கள், இதுதான் அந்த கிளிக்கு உணவா படைச்சிருக்கு. அதுக்கு தகுந்த மாதிரி அதோட வாய் அமைப்பு இருக்கு. அப்ப வந்து அது இருக்கு, அது வந்து இல்லாம என்ன பண்ண முடியும்? அதனால வந்து கிளிகளை வந்து அதிகமாச்சுன்னா நம்ம துரத்துதான் வேணும், ஏதாவது ஒரு ஒலி எழுப்பியோ,
வேற ஒரு பாதுகாப்பு ஏற்பாடு,
பாதுகாப்பு ஏற்பாடு ஒலி எழுப்பியோ இல்ல ஏதாவது ஒண்ணு பண்ணி ட்ரம்ஸ் வாய்ச்சோ ஏதோ ஒண்ணு குழல் ஊதியோ ஏதோ அனுப்ப வேண்டியதுதான். அது இருக்கு, மயில்கள் இருக்கு.
நம்ம தேசிய பறவை அப்படிங்கறதுக்காக அதை யாரும் ஒன்னும் பண்ணக்கூடாது அப்படிங்கற ஒரு சட்டமும் இருக்கு. அதனால மயில்கள் அதிகமா பெருகி இருக்கிறதுனால அது வந்து அதனுடைய உணவுக்காக தேடிட்டு வரும்போது நமக்கு விவசாயிகளுக்கு ஒரு சில பாதிப்புகள் ஏற்படுது.
இப்ப மயில்கள் எடுத்துட்டீங்கன்னா மயில்கள் வந்து பூச்சிகளையும் உண்ணும், அதே சமயம் வந்து தக்காளிய குத்திரும், இது மாதிரி ஏதாவது காய்கறி தோட்டங்களுக்கு எல்லாம் வந்து அதெல்லாம் கொத்தக்கூடியதுதான். அது மயில் வந்து இருக்கும், அது வந்து இரவு வேளையில் ஓய்வெடுக்கிறதுக்கு பனைமரத்திலையும் பெரிய உயர்ந்த மரங்கள்லயும் தென்னை மரங்கள்லயும் போய் உட்கார்ந்துக்கும். அதுக்கு உண்டான ஒரு வாழிடம் அதுதான், அதை வந்து நம்ம வேற எங்க துரத்த முடியும்? துரத்த முடியாது. அதனால அது தேசிய பறவைகளை நம்ம வந்து பாதுகாக்கணும், அதே சமயம் வந்து விவசாய நிலங்களை வந்து பால்படுத்தாம அதை நீங்க தான் பாத்துக்கணும்.
சரிங்க. அப்புறம் இந்த பறவைகளுடைய இன்னொரு முக்கியமான பணி வந்து, அதாவது நீங்க சொன்ன மாதிரி இந்த விவசாயத்துல பூச்சிகளை கட்டுப்படுத்துறதுல பெரிய அளவுல பறவைகள் தான் உதவி செய்யுது. இன்னொரு முக்கியமானது அப்படின்னு சொல்லணும்னாக்க, இந்த நிறைய நம்ம அதாவது பேர் தெரியாத மரங்கள்ல கூட பழங்களை சாப்பிட்டு அந்த விதைகள் பரவுறதுக்கு, அதாவது இந்த பல்லுயிர் பெருக்கம் அப்படின்னு சொல்றாங்க, அது மாதிரி இந்த பல வகை தாவரங்கள் வெவ்வேறு இடங்களுக்கு பரவுறதுல இந்த பறவைகள் ரொம்ப முக்கியமான பங்கு வகிக்குது.
மிகச்சரி மிகச்சரி, நீங்க வந்து எனக்கு பாயிண்ட் எடுத்து கொடுத்த மாதிரி தான் இருக்கு. இத வந்து நான் சொல்லலான்னு தான் இருந்தேன். பறவைகள் வந்து சீடு டிஸ்பர்சல், இது மாதிரி விதை பரவுறதுக்கு ரொம்ப உதவிகரமா இருக்கு, அது வந்து மறுக்க முடியாது. இப்ப வந்து வேப்ப மரங்கள்லாம் அங்கங்கே பரவிட்டே இருக்கிறது நீங்க பாக்குறீங்க, யாருமே அதை வந்து ஊன்றி அதை வந்து பராமரிச்சிருக்க மாட்டாங்க, அது பாட்டுக்கு அங்கேயே பரவி போயிட்டே இருக்கும். இந்த பில்டிங் மேலே எல்லாமே பார்க்கலாம், அரச மரம், ஆலமரம் சின்ன சின்னதாக வளர்ந்துருக்கும், வேப்ப மரம் வளர்ந்துருக்கும், இதெல்லாம் வந்து விதைகளை பரப்புறது பறவைகள் தான். பறவை வந்து நீங்கள் காகம் எடுத்துட்டீங்கன்னா வேப்ப மரம்லாம் இருக்கிற பருவத்தில் ஒரு நாளைக்கு 10 பழங்கூட சாப்பிடும், 10 பழங்கூட சாப்பிட்டு அது வந்து ஜீரண மண்டலம் வழியாக உள்ளே போய் வெளியே வரும்போது எந்த விதமான பாழும் ஆயிருக்காது, எந்த விதமான சீர்கேடும் ஆயிருக்காது விதைக்கு. அந்த விதை வந்து டிஸ்செமினேஷன்ங்கிறாங்க, அது வந்து வெளியே விழுந்ததுன்னா வீரியமான மரமா முளைக்குது. நீங்க வந்து சாதாரணமா வேப்பம்பழத்தை நீங்க போட்டீங்கன்னா அந்த அளவுக்கு வீரியமான மரமா வராது. இது வந்து ஜீரண மண்டலம் மூலமாக வெளியே வந்து விழுகும்போது நல்ல சூழல் ஏற்படும் போது காற்று நீர் சூரிய வெளிச்சம் இதெல்லாம் கிடைக்கும் போது அது நல்ல முளைக்கக்கூடியது. அதே சமயம் வந்து இந்த வேப்ப மரங்களை இந்த ஆலமரம் அரச மரம் இதெல்லாம் சீட் டிஸ்போசல் இது மாதிரி விதை பரவுது. அதே சமயம் வந்துங்க இந்த சந்தன மரம் எல்லாம் எடுத்துட்டீங்கன்னா மூணாறு போகிற வழியில் மறையூரில் சந்தன மர காடுகள் நிறைய கேரளா அரசாங்கமே வச்சிருக்காங்க. அந்த சந்தன மர விதைகளை எல்லாம் பரப்புறது வந்து ரெட் வெண்டட் புல்புல் அப்படிங்கிற ஒரு கொண்டை குருவி அப்படிம்பாங்க. அப்புறம் வந்து குக்குருவான் அப்படின்னு பார்பட்னு ஒரு இனம் இருக்கு. அந்த ரெண்டு இன பறவைகள் தான் இந்த சந்தன மர விதைகள் எல்லாம் சாப்பிட்றோம். சவுத் இந்தியா இந்த தென்னிந்தியாவில் சந்தன மரங்கள் பரப்புறத இந்த ரெண்டு பறவை இனங்கள் தான் பரவி போயிட்டே இருக்குது. பஞ்சாப்ல எடுத்துட்டீங்கன்னா மெல்பரி அப்படிங்கிறது அந்த பட்டுப்பூசி இது அது சம்பந்தமா சில பறவை இனங்கள் அது பரப்புதுங்க. பெரி வகை தாவரங்கள் எல்லாம் பரப்புறத வந்து கருந்தலை கோல்டன் ஓரியோல்னு ஒன்று இருக்குது, பிளாக் ஹெட்டட் ஓரியோல்னு, அது வந்து கருந்தலை மாங்குயில்பாங்க, அதுதான் பரப்புது மெயினா. அதனால பறவை இனங்கள் விதைகளை பரப்புறது வந்து அது முக்கியமான ஒரு பார்ட் பிளே பண்ணிட்டு இருக்குது, அது வந்து ஏத்துக்கணும். இது யாரும் பண்ண முடியாது. கால்நடை மூலமாகவும் பரவுது, காற்று மூலமாகவும் பரவுது, நீர் மூலமாகவும் பரவுது, மனுஷன் தான் பரப்புறது இல்லை, மனுஷன் அவனாக போட்டாதான் வரும்.
மனிதர்கள் சொல்ல போனா தன்னுடைய தேவைக்காக மரங்களை அழிச்சுக்கிட்டு தான்.
ஆமா,
பறவைகள் வந்து
அவங்க வந்து ஏதோ பழத்தை சாப்பிடுறாங்க, நமக்கு உபயோகம் இல்லாத பழங்களை அதை செரிச்சு அந்த விதைகளை டிஸ்போஸ் பண்ணுது. காற்று, நீர், கால்நடைகள், அது பறவைகள் மெயினா முக்கியமா வந்து இதை பரப்பிட்டு இருக்குங்க. விதை பறவைகள் இருக்கு. இன்னொரு ஆஸ்பெக்ட் கூட இருக்கு, என்னன்னா அயல் மகர்ந்த சேர்க்கை, தன் மகர்ந்த சேர்க்கைன்னு எல்லாரும் படிச்சிருக்கிறீங்க. இப்ப தன்மகர்ந்த சேர்க்கைனா அதே தாவரத்துல மகரந்தம் விழுந்து சூலகத்துக்கு போயிருச்சுன்னா அந்த அளவுக்கு வீரியமா இருக்காது அந்த தாவரம். அயல் மகர்ந்த சேர்க்கையில வந்து இன்னொரு செடியில சூலகத்துக்கு போச்சுன்னா அது வந்து ரொம்ப ஹெல்த்தியா ரொம்ப வீரியமா இருக்கும். தேன் சிட்டு, தையல் சிட்டு, இந்த மாதிரி வந்து மலர் குத்தி அப்படிங்கிற சின்ன சின்ன பறவைகள்லாம் பார்த்துருப்பீங்க. அதெல்லாமே வந்து தேன் சாப்பிடும், மகரந்தம் சாப்பிடும். இதெல்லாமே இந்த ஒரு மலர்ல போய் அது வருகை புரிந்து அது தேனு இதை மகரந்த சாப்பிடும்போது அந்த அலைகளையும் நாக்குலையும் ரெக்கையிலையும் ஒட்டிக்கும். இது வந்து இன்னொரு செடிக்கு அதே இன தாவரங்களுக்கு போகும்போது அது விழுந்து அயல் மகர்ந்த செடிக்கு பெரும் உதவியா இருக்கு. அதனால வீரியமான செடிகள் வர்றதுக்கு, தாவரங்கள் வர்றதுக்கு பறவைகள் ரொம்ப உதவிகரமா இருக்கு. அந்த இதையும் எடுத்துக்கணும்.
இப்ப நீங்க சொல்லும் போது இந்த சோளக்குருவிகள் அப்படின்னு சொல்லிட்டு அது வெளிநாட்டுல இருந்து வரக்கூடியது, ஒரு குறிப்பிட்ட பருவம் வரைக்கும் நம்ம நாட்டுல இருக்கும், அப்புறம் போயிடும். அதே மாதிரி நிறைய பறவைகள் ஒரு இடம் விட்டு இன்னொரு இடம் இனப்பெருக்கத்துக்காகவோ அல்லது உணவுக்காகவோ எப்படியோ ஒரு ஒவ்வொரு குறிப்பிட்ட பருவத்துல இந்த வலசை போகுதல் அப்படின்னு சொல்றாங்க அது இல்லைங்களா? இப்ப வந்து நீங்க சொல்ற மாதிரி மற்ற வெளிநாட்டுல இருந்து வரக்கூடிய பறவைகள் இல்லாம இப்ப நம்ம நாட்டுல இருக்கக்கூடிய இந்த காகம், சிட்டுக்குருவி, தேன் சிட்டு, மைனா இதெல்லாம் அந்த மாதிரி வெளிநாடுகளுக்கு போகுங்களா?
இல்லைங்க, இது மாதிரி நம்ம நாட்டு பறவைகள் வந்து வெளிநாடுகளுக்கெல்லாம் போறதில்ல. ஏன் வெளிநாட்டிலிருந்து வலசை வருதுன்னு அதை நம்ம தெரிஞ்சுக்கலாம். வலசைங்கிறது வந்து மைக்ரேஷன் ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. இது வந்து ஏன் அந்த பறவைகள்லாம் நம்ம நாட்டு தேடி வருது அப்படின்னா நம்ம நாட்டு சீதோஷ்ண நிலை. வெளிநாட்டில் நீங்கள் வந்து சைபீரியா, ஈரோப்பு, இது மாதிரி கிரீன்லாண்டு, அது மாதிரி ரஷ்யா அந்த மாதிரி பகுதிகளெல்லாம் எடுத்துட்டிங்கன்னா அந்த செப்டம்பர் அக்டோபர்லாம் வந்து நீர் வந்து ஐஸாக மாறிடும், பனிக்கட்டியாக மாறிடும். அப்போ வந்து அந்த பறவைகளுக்கு, அங்கே இருக்கிற லட்சக்கணக்கான பறவைகளுக்கு உணவு கிடைக்காது. ஏன்னா எல்லாமே ஐஸ் கட்டியாக மாறும்போது உணவு கிடைக்கிறதுக்கு வழி இல்லை. அதனால அது வந்து சீதோஷ்ண நிலையை அனுபவிக்கிறதுக்கும் உணவை தேடியும் நம்ம நாட்டுக்கு வருது, ஆசியா கண்டத்துக்கு வருது. இப்போ ஆப்கானிஸ்தான், பாகிஸ்தான், ஸ்ரீலங்கா வரைக்கும் இந்தியா வழியாக போகும், இந்தியாவிலையும் இறங்கும். அதுதான் அந்த வலசை வர்றதுக்கான காரணம். அப்புறம் வந்து மார்ச் ஆகும்போது மறுபடியும் திரும்ப அங்கே போகும். இந்த வலசை வர்ற பறவைகள் இங்கே இனப்பெருக்கம் பண்ணாது, வரும், குடும்பத்தோடு வரும், இருக்கும். சில இடங்களில் சூழ்நிலை நல்லா இருந்தது, உணவு நல்லா இருந்ததுன்னா அங்கேயே தங்கி எல்லாம் தேடிட்டு திரும்ப அவங்க நாட்டுக்கே போய் ஐரோப்பாவுக்கு போய் சைபீரியாவுக்கு போய் அங்கே தான் இனப்பெருக்கம் பண்ணும். மறுபடி ஒவ்வொரு வருஷமும் இங்கே வந்துட்டு தான் போகுது. கிட்டத்தட்ட 5000 கிலோமீட்டர் எல்லாமே கடந்து தான் வரும்.
சரிங்க, இப்ப இந்த பறவைகள் வந்து இனப்பெருக்கத்துக்காக வர்றதுல நல்ல சூழ்நிலைகள், அதற்கான உணவு எல்லாம் இருக்கு, அதனால இங்க நாடி வருது அப்படின்னு சொல்றீங்க. இப்ப அந்த மாதிரி அந்த பறவைகள் நம்ம நாட்டை தேடி வருது அப்படிங்கும் போது நம்ம வந்து அந்த உயிரினத்தை, நம்மளை தேடி வரக்கூடிய ஒரு உயிரினத்தை அதற்கான சாதகமான சூழ்நிலைகளை ஏற்படுத்தி கொடுக்கலைனாலும் அதுக்கு ஒரு பாதகம் பண்ணாமையாவது இருக்கணும் இல்லைங்களா? அந்த மாதிரி நம்ம என்ன நடவடிக்கைகள் அவசியமா செய்யணுங்க?
இப்போ பார்த்தீங்கன்னா பறவைகள்லாம் வரும்போது சரஸுங்கிற பறவை வந்து அது ஏன்னா அழிஞ்சிட்டு இருக்குதுங்க. இது மாதிரி பெரிய பறவைகள் டொமசைல் கிரைன் ஒன்று இருக்கு. அந்த இதெல்லாமே வந்து ஆப்கானிஸ்தான் வழியாக பாகிஸ்தான் வழியாக வரும்போது அந்த பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான்லாம் பார்த்தீங்கன்னா ஷூட் பண்ணுறாங்க, மேலே பறந்து வரும்போது ஷூட் பண்ணி அது உணவுக்காக வேட்டையாடுறாங்க. நம்ம நாட்டுக்கெல்லாம் இங்கே வரும்போது இப்போ கூட கோயம்புத்தூரில் ஒரு மாதத்துக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா பேப்பரில் பப்ளிஷ் பிரசுரம் பண்ணியிருக்காங்க, சில நீர்நிலைகள் வற்றினுன்னுன்னா அதில் வந்து உடனே இந்த வலையெல்லாம் விரித்து சில பறவைகள் எல்லாம் பிடிக்கிறதாக செய்தி பார்த்தேன். இது ரொம்ப கேவலமாக இருக்குது. எப்படின்னா பறவைகள் வந்து நம்ம பாதுகாக்கணும், அதை போய் மனிதனுக்கு அவன் சாப்பிட்றதுக்கு நிறைய உணவு இருக்கும்போது இந்த பறவைகள் நமக்கு நன்மை பயக்கக்கூடிய நண்பர்களை போய் வேட்டையாடி அதை கல் எடுத்து வீசுறது, கேட்வில் அடிக்கிறது, அப்புறம் வலை விரித்து அதை பிடிக்கிறது, இதெல்லாமே வந்து நீர்நிலைகள் வத்தும்போது அது வந்து அதிகமாக பாதுகாப்பில் இல்லை. அப்படி இருக்கும்போது அதெல்லாம் பிடிக்கிறாங்கன்னா அதெல்லாமே நம்ம வந்து அப்படி பண்ணக்கூடாது. இந்த வலசை வர்ற பறவைகளை வந்து நம்ம வந்து பாதுகாக்கணும். ஏன்னா அது நமக்கு வந்து பாஸ்போர்ட் விசா எல்லாம் இல்லாம போகக்கூடிய ஒரு சுதந்திரமான ஒரு உயிரினங்கள். அதனால வந்து இந்த பறவைகள் எல்லாம் வந்து நம்ம பாதுகாக்கணும். நீர்நிலைகள்லாம் சுத்தமா வச்சு நாட்டுக்கு வந்த விருந்தாளிங்கிற மாதிரி நம்ம வந்து பாதுகாக்கணும். செப்டம்பர் அக்டோபர்ல எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய பறவைகள் நம்ம கண்ணில் விழும். ஆனா மனிதர்கள் வந்து வேக வேகமா வாழ்க்கையை அனுபவிக்கிறாங்க, போறாங்க, வேலைக்கு போறாங்க, வர்றாங்களே ஒழிய திடீர்னு இவ்வளவு பறவைகள் ஏன் கண்ணில் போடுது அப்படின்னு நினைக்கிறதே இல்லை. இதை வந்து டாக்டர் சலீம் அலி கூட சொல்லியிருக்க, அந்த சீசன்ல இவ்வளவு பறவைகள் எங்க இங்க வந்தது அப்படின்னு கூட நினைச்சு பாக்குறதுக்கு கூட நேரம் இல்லாமல் போயிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அவரு 50 வருஷத்துக்கு முன்னாலே சொல்லியிருக்காரு.
இப்போ நான் செய்தித்தாள்களில் பார்க்கும்போது ஒரு சில கிராமங்களில் இந்த மாதிரி குளங்கள் இருக்குது, அதை சுற்றி மரங்கள் இருக்குது, அங்கே நிறைய பறவைகள் வருது, வந்து தங்குது, வெளியிலேருந்து வருது அப்படிங்கிறதுக்காக அந்த கிராம மக்கள் வெடி வெடிக்கிறது இல்லை, அந்த பறவைகள் வந்து அங்கே இருக்கணும், பாதுகாக்கணும் அப்படிங்கிறதுக்காக அப்படின்னு படித்தோம். அந்த மாதிரி செய்திகளை படிக்கும்போது நம்ம ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஒரு சிலர் இருக்காங்க பறவைகளை பற்றியும் கவலைப்படுறதுக்கு ஆளுகள் இருக்காங்க அப்படின்ற ஒரு சந்தோஷம் வருது. அதே சமயத்தில் இன்னும் எல்லாருக்குமே இந்த பறவைகளை பற்றிய ஒரு விழிப்புணர்வு, பொதுவாக பறவைகள்னு இல்லாமல் நம்முடைய சுற்றுச்சூழல், அதில் இருக்கிற உயிரினங்கள் எல்லாமே இந்த உலகத்தில் வாழ்கிறதுக்கு நம்மளை போலவே உரிமை உள்ளவங்க தான். அதனால அவைகளையும் பாதுகாக்கணும் அப்படிங்கிற எண்ணம் மனிதர்களுக்கு அவசியமாக வந்து ஆகணும் இல்லைங்களா?
ஆமாங்க. இப்போ வந்துங்க கூந்தங்குளம் பறவை சரணாலயங்கள்லாம் எடுத்துட்டிங்கன்னா அந்த கிராமப்புறங்களில் தீபாவளி கூட கொண்டாடுறது இல்லை, வெடிகள் எல்லாம் வெடிக்கிறது இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அது வந்து நிறைய நீங்கள் செய்தித்தாள்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்க. இப்போ வந்து ஏன் வந்து அந்த பறவைகளை வந்து அந்த அளவுக்கு பாதுகாக்கிறாங்க அப்படின்னா, அதில் ஒரு ஆஸ்பெக்ட் நான் சொல்கிறேன். இப்போ வந்துங்க ஒரு குளம் இருக்குது, அந்த குளத்தில் வந்து கருவேலை மரம் இருக்கும். குளங்கள் எல்லாம் எடுத்துட்டிங்கன்னா பெரும்பாலும் வந்து இந்த நீரில் வளரக்கூடிய வேலை மரங்கள் இருக்கும். அது வெல்வேலுன் இருக்குது, குடைவேலுன் இருக்குது, கருவேலுன் இருக்குது. இந்த மாதிரி வகையினங்கள் வந்து குளத்தை சுற்றியும் இருக்கும், குளத்துக்குள்ளேயும் இருக்கும். அப்போ இந்த பறவைகளுக்கு வந்து மிக பிடித்தமான மரம் எதுன்னு கேட்டால் இந்த மாதிரி வேலை மரங்கள் தான். ஏன் வேலை மரங்கள் ஏன் அதை வந்து ரொம்ப விருப்பமாக எடுத்துக்குதுன்னா, வேலை மரங்கள் வந்து முள்ளுகள்லாம் இருக்கிறதுனால அதுக்கு வந்து ஒரு பாதுகாப்பு. பாம்பு மற்ற இனங்கள் எல்லாமே, ஒரு அனிமல்ஸு இந்த மாதிரி விலங்குகள் எல்லாமே அதில் ஏற முடியாது, அதனால அதுக்கு ஒரு பாதுகாப்பு. அதில் வந்து இனப்பெருக்கம் செய்கிற அளவுக்கு அந்த குச்சிகளை இதெல்லாம் போடும்போது அந்த கூடு கட்டும்போது அது வந்து நழுவாமல் நிற்கும், அதனால வந்து அதை விரும்புது. மேலும் இன்னொரு ஆஸ்பெக்ட் என்னென்னா, அதில் வந்து இந்த கம்மெல்லாம் இருக்கும், அந்த மெழுகு மாதிரி அந்த இதெல்லாம் ஒட்டக்கூடிய ஒரு திறன் இருக்கும் அந்த மரங்களுக்கு, அதில் வந்து பூச்சிகள்லாம் ஒட்டிக்கும், அதையும் பிடிச்சி சாப்பிடலாம் அப்படிங்கிற இது இருக்குது. அதனால் இந்த பறவைகள் வந்து பாதுகாப்பாக இருக்கிறதுக்கு தான் விரும்பும். அப்போ வந்து இந்த சுற்றியும் நீர் இருக்கும்போது, நடுவில் மரம் இருக்கும்போது, இந்த கருவேல மரங்கள் இருக்கும்போது அதில் போய் தங்கிக்கும். தங்கிருச்சுன்னா இப்போ இரவு நேரங்களில் வந்து நீர்க்காகம், கூளைக்கடா, செவ்வரி நாரை, கரண்டி வாயன், அரிவாள் மூக்கன், குருட்டுக்கொக்கு, இரவு நாரை, இது மாதிரி நீர்ப்பறவைகள் இருக்கு. நீர்ப்பறவைகள் வந்து இந்த நீரை ஒட்டி தான் இருக்கும். இதுகள்லாம் வந்து இரவு நேரங்களில் வேலை மரங்களில் தங்கும். தங்கும்போது நிறைய வந்து எச்சமிடும், தண்ணியில எல்லாம் விழுகும். அதில் வந்து பாஸ்பாரிக் ஆசிட், அந்த எச்சத்தில் வந்து பாஸ்பாரிக் ஆசிடும் நைட்ரஜனும் இருக்குது. இந்த தண்ணியில் வந்து இந்த பாஸ்பாரிக் ஆசிடு, நைட்ரஜன் இதெல்லாம் கலந்து அது வந்து ஒரு உரமிட்ட ஒரு நீராக மாறிடும். அப்போ இந்த நீரை வந்து நீங்கள் விவசாயத்துக்கு எடுத்து விட்டாங்கன்னு வச்சிங்க, ரொம்ப வந்து தாவரங்கள் எல்லாம், பயிர்கள் எல்லாம் ரொம்ப செழிப்பாக வளரும். அந்த மாதிரி இந்த இயற்கையில் வந்து இறைவன் படைச்சிருக்கான். இப்போ எங்கள் சூலூர் எடுத்துட்டிங்கன்னா நிலை எப்படி இருக்குன்னா, கருவேல மரங்களை குளத்துக்குள்ளே பார்க்க முடியாது. பெரிய குளம், சின்ன குளம்னு ரெண்டு குளம் இருக்குது. சின்ன குளத்துக்கு பேர் செங்குளம்னு சொல்கிறாங்க. அப்போ வந்து இது பார்த்தீங்கன்னா உள்ள கருவேல மரங்களை மக்கள் விட்டு வைக்கிறது இல்லை. மீனவர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்த கொக்குகள்லாம் இருந்ததுன்னா, கொக்குக அந்த நீர்க்காகமெல்லாம் எடுத்திங்கன்னா ஒரு நாளைக்கு 2 கிலோ எல்லாம் மீன் சாப்பிட்றோம். அப்போ வந்து இந்த நீர்க்காகங்கள் கொக்குகள்லாம் இருக்கும்போது நமக்கு மீன் வந்து குறையுது, சாகுபடி குறையுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து இந்த மாதிரி கருவேல மரங்கள் எல்லாம் இருக்க வேண்டாம் அப்படிங்கிறத ஒரு நினச்சி அந்த கருவேல மரங்கள் மக்கள் வெட்டி, அப்புறம் வந்து பறவைகள் எங்கே போகும், அப்புறம் வந்து விவசாயிகளுக்கு என்ன அந்த உரமிட்ட நீர் எங்கே கிடைக்கும். அந்த உரமிட்ட நீருக்கு பேர் ஆங்கிலத்தில் வந்து குவானம் அப்படிங்கிறாங்க, லிக்விட் குவானம் அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் நீங்கள் இழக்கிறீங்க. கருவேல மரங்க ஒரு குளத்தை சுற்றி இருக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் பாதுகாக்கணும், நீங்கள் விழிப்புணர்வோடு இருக்கணும், யாரையும் வெட்ட விடக்கூடாது. அந்த காலத்தில் எல்லாம் வெட்டாமல் தான் இருந்தாங்க. இந்த காலத்தில் தான் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு குளமும் வந்து நீச்சல் குளம் மாதிரி இருக்குது. அப்படி இருக்கக்கூடாது. நிறைய வெஜிடேஷன் அதில் இருக்கணும். அப்போதான் வெஜிடேஷன் மறந்துட்டெல்லாம் இருந்ததுன்னா இந்த மாதிரி அள்ளி தாமரை எல்லாம் இருந்தால் அதை நாடி பறவைகள்லாம் வரும். அள்ளி தாமரை எல்லாம் வளர ஏன் வளரலை அப்படின்னா எல்லாம் சாக்கடை தண்ணி. சாக்கடை தண்ணியில் வந்து ஆகாச தாமரை தான் வளரும். அது வந்து ஒரு கலை கொடி தான். சுற்றுச்சூழல் வந்து ரொம்ப நாசமா இருக்குதுங்க. என்ன பண்றதுன்னு தெரியல.
சுற்றுச்சூழலை பத்தி நீங்க இவ்வளவு வருத்தப்பட்டு சொல்றதை கேட்கும் போது படிச்ச கவிதை வரிகள் ஒண்ணு ஞாபகத்துக்கு வருது. கடைசி மரமும் வெட்டப்பட்டு கடைசி மீனும் பிடிக்கப்பட்டு அதுக்கப்புறம் தான் மனிதா நீ வந்து பணத்தை சாப்பிட முடியாதுங்கிறத யோசிப்பாயா அப்படிங்கிற மாதிரி அந்த கவிதை போகுதுங்க. அந்த கடைசி மரமும் வெட்டப்பட்டு கடைசி மீனும் பிடிக்கப்பட்டு அப்படின்னு வரிகளை படிக்கும் போதே அப்படி பகீர்னு இருக்கு. அதனால மனிதர்கள் வந்து இந்த மாதிரி தன்னுடைய சக உயிரினங்களையும் மதிச்சு இந்த சுற்றுச்சூழலை குறிப்பா பறவைகளையும் பாதுகாக்கிறதுக்கான முயற்சிகள் நிறைய மேற்கொள்ளணும். பறவைகளை பத்தி நிறைய, அதாவது சாதாரண மனிதர்களுக்கு காக்கை, குருவி, வாத்து, கொக்கு இந்த மாதிரி ஒரு சில பறவைகளை பத்தி தான் தெரிஞ்சிருக்கு. உங்களை மாதிரி ஆர்வலர்கள் நிறைய பறவைகளை பத்தி, அதனுடைய வாழ்க்கையை பத்தி, அது எந்த வகையில நமக்கு உதவிகரமா இருக்கு அப்படின்னு நிறைய விவரங்கள் தெரிஞ்சிருப்பீங்க.
இப்ப உழவர்களுக்கு வந்து இன்னொரு விதத்துல வந்து பறவைகள் உதவிகரமா இருக்குது. எப்படின்னா நீங்க வந்து நீங்க வயல்வெளிகள் எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய எலிகள், மூஞ்சூறு, எலிக்குட்டிகள் எல்லாமே நிறைய இருக்கு. அதெல்லாம் தானியங்களை வந்து டன்னு கணக்குல சாப்பிட்றோம். ஏன்னா அதெல்லாம் பல்கி பெருகிறது. நூற்றுக்கணக்கில், ஆயிரக்கணக்கில், லட்சக்கணக்கில் வந்து எலிகள் பெருகக்கூடிய ஒரு சிஸ்டம் அதில் ஒரு இது இருக்குது. அதனால் வந்து இது எல்லாமே அழிக்கிறது பறவை இனங்கள் தான். அது என்ன பறவை இனங்கள்? ஆந்தை இருக்குது, கழுகு இருக்குது, பருந்து இருக்குது, இதெல்லாம் வல்லூர் இருக்குது. இந்த இனங்கள் எல்லாமே வந்து எலிகளை வந்து கட்டுப்படுத்துது. இந்த ஆந்தையெல்லாம் எடுத்துட்டிங்கன்னா ஒரு நாளைக்கு மூணு நாளெல்லாம் சர்வசாதாரணமாக சாப்பிட்றோம். அழகாகவும் பிடிக்கும், இரவு நேரங்களையும் பிடிச்சிரும். மேலும் வந்து இன்னொரு பாயிண்ட் என்னன்னா, அந்த கழுகினம், வல்லூர், பருந்து இனம் எல்லாமே வந்து செத்து கிடக்கிற உயிரினங்கள், செத்து கிடக்கிற விலங்கினங்கள் எல்லாமே சுத்தம் பண்ணிடுது. அதனால வந்து நம்ம வந்து தொத்து நோய்கள் பரவாமும் பாதுகாக்குது. பரியா கைட்டுன்னு சொல்லிட்டு பருந்து இருக்கு. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நகரத்துக்குள்ளேயே அது வந்து சுத்தம் பண்ணுது. நகரத்துக்குள்ளேயே இந்த செத்து போன அந்த பெருச்சாளி, இந்த மாதிரி அழுகின இதுகள் எல்லாமே, காகம், இது எல்லாமே தோட்டிகளாக உங்களுக்கு வேலை செய்யுது. இப்போ வந்து எத்தனை தோட்டிகளை விட்டு, எத்தனை சுத்தப்படுத்துகிறவங்களை விட்டு நம்ம வந்து நகரத்தையும் கிராமத்தையும் சுத்தப்படுத்த முடியும்? இது காகம், இந்த மாதிரி பருந்துகளும் தான் சுத்தம் பண்ணுது. அதனால வந்து தோட்டிகளாகவும் அது பயன்படுது. அதே சமயம் தொத்துகாதி அது மூலமாக வரும், வளசை வரும்போது வரும். அதனால மனிதன் வந்து தீங்கும் நன்மையும் செய்கிறான். அதே மாதிரி பறவையும் செய்யும். ஆனால் மயில், கிளியெல்லாம் சொல்கிறீங்க, ஆனால் நீங்கள் வந்து சீர்தூக்கி பார்க்கணும் எது வந்து நன்மை அதிகமாக பயக்குது. அதனால வந்து பறவைகளை நம்ம வந்து பாதுகாக்கணும். அதே சமயம் பறவைகள் வந்து அழிஞ்சதுன்னா மனித இனம் அழியும். அதில் வந்து சலீம் அலி அப்பவே சொல்லியிருக்காரு. இது வந்து உங்களுக்கும் நிதர்சனமாக தெரியும்.
பறவைகள் பற்றி இவ்வளோ சுவாரஸ்யமான நிறைய விவரங்கள் சொல்லியிருக்கீங்க. இன்னும் மற்றொரு சந்தர்ப்பத்தில் நீங்கள் திரும்பவும் எங்களுக்காக பறவைகள், ஒரு ஒரு குறிப்பிட்ட பறவைகளை பற்றி நிறைய சொல்லணும் அப்படின்னு உங்களை கேட்டுட்டு, நீங்கள் கொடுத்த இந்த விவரங்களுக்காக இப்போ சமுதாய வானொலி சார்பாகவும் நேயர்கள் சார்பாகவும் நன்றிகளை தெரிவித்து விடைபெறுறாங்க. வணக்கம்.
வணக்கம்மா.
இதுவரைக்கும் பறவைகளை பற்றி சுவாரஸ்யமாகவும் இனிமையாகவும் தன்னுடைய கருத்துக்களை நம்ம கிட்ட பகிர்ந்துகிட்டாங்க கோவை சூலூரை சேர்ந்த பறவை ஆர்வலர் ஆ. சுகுமார் அவர்கள்.
இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருந்திருக்கும் நினைக்கிறோம். நிகழ்ச்சி பற்றி உங்களுடைய கருத்துக்களை நீங்க எங்களுக்கு தெரிவிக்கலாம். அதற்காக நீங்க தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 0422243105. கடிதம் மூலமா உங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்கிறதுக்கு சமுதாய வானொலி நிலையம், விரிவாக்க கல்வி இயக்ககம், தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம், கோயம்புத்தூர் 3 அப்படிங்கிற முகவரிக்கு உங்களுடைய கருத்துக்களை எழுதி அனுப்புங்க. உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன.